இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து எதை பற்றி அப்படின்னா, ஒரு 25-30 வயசுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன், அவன் சரியான கோபக்காரன், சரியான முரடன்னு வச்சுங்களேன். ஸோ அவன் வந்து ரெண்டு பொண்ணுங்களை சந்திக்கிறான் அவனோட லைஃப்பில். ஒரு பொண்ணு எப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டு, கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது, ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேரக்டரு, கோபமே வராது அந்த பொண்ணுக்கு, அந்தமாரி ரொம்ப சாந்தமாக இருக்கிற ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு இப்போ தான் காலேஜ் படிச்சிட்ருக்கிற பொண்ணு, அந்த யூத்துக்கான அந்த எனர்ஜியோடு இருக்கிற ஒரு பொண்ணு, நல்ல துணிச்சலான பொண்ணும் கூட. ஸோ இந்த மூணு கேரக்டர்ஸை சுற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை இருக்க போகுது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். நான் சொன்ன அந்த முரடன் பேர் வந்து சாரங்கபாணி. இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா கிடையாது, இவங்க சித்தப்பா தான் இவனை எடுத்து வளர்த்தாங்க, கடமைக்கேன்னு இவனை வளர்த்தாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் பாசம், அன்பு இதெல்லாம் இவனுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப பெருசாக படிக்கவும் இல்லை. ஒரு 8வது படிக்கும் போதே படிப்பை நிப்பாட்டிட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டான். இவனுக்கு ஓடி வந்தப்போ இங்கே இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது வந்து ஒரு பாய், முஸ்லீம் பாய். ஸோ அவர் வந்து இவனை கொஞ்சம் வளர்த்து ஆளாக்கி இப்போ என்ன பண்ணுறான்னா, மவுண்ட் ரோடில் ஒரு லேத்து பட்டுறன்னு வச்சுங்களேன், அந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு 20 பேர் வேலை செய்கிற அந்த ஒர்க் ஷாப்பில் இவனும் வேலை செய்கிறான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவன் வந்து ஒரு பயங்கரமான முரடன், அன்பு பாசமே தெரியாது. ஸோ இப்படியே வளர்ந்துட்டான். ஆனால் இவங்கிட்ட ஒரு இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னென்னா, யார் கஷ்டப்பட்டாலும் இவனால் தாங்கிக்க முடியாது. ஸோ அது வந்து இவனுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டால் கூட அவங்களுக்காக வந்து ஃபீல் பண்ணுவான், அனுதாபப்படுவான், முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். இதே சாரங்கபாணிக்கு கோபம் வந்ததுன்னா யாராலையும் அவனை அடக்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக கோபம் வரும், கண்ணு முன்னு தெரியாமல் கோபம் வரும்னு வச்சுங்களேன். ஸோ அதே மாதிரி கோபக்காரனும் கூட. ஸோ இவன் அன்றைக்கி வந்து லேத்து பட்டறையை முடிச்சுட்டு வெளில வரான். வெளில வந்தால் ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்பில் கஸ்தூரி நிற்கிறான். கஸ்தூரி யாருன்னா, இவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் பொண்ணு, இப்போ தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்பப்போ வந்து கஸ்தூரிக்கிட்ட வம்பு இழுக்கிறது தான் இவனுக்கு வேலை. சாரங்கபாணியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக தான் நடந்துப்பான். இவனுக்கு என்னென்னா, தான் தான் ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இவனுக்கு இருக்குது. பொண்ணுங்கன்னா வந்து அடக்க ஒடுக்கமாக தான் இருக்கணும் அப்படின்லாம் இவன் மைண்டில் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் கஸ்தூரி வந்து அப்படி கிடையாது, ரொம்ப ஜோவியலான டைப்பு. ஆம்பளை பசங்க பொண்ணுங்க எல்லாரு கூடையும் பழகுவா, ரொம்ப கேஷுவலாக இருப்பா. ஸோ இவனை கண்டால் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவனோட பிஹேவியர், இவனோட கேரக்டர் இது தான் அவளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அன்றைக்கி ஒர்க் ஷாப்பை விட்டு வெளில வந்து இவ பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறத பார்த்துட்டு நேராக சைக்கிளை கொண்டாந்து கஸ்தூரி முன்னாடி நிறுத்தி, இன்றைக்கி வந்து பஸ்ஸெல்லாம் ஓடாதான், வா சைக்கிளில் போவோம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்றான். இவளுக்கு என்னென்னா, இவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவளை சுற்றி நிற்கிறாங்க, எல்லாருமே வந்து யார் இவன் வந்து உன்ட்ட இப்படி பேசிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்குறாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க இவன் வந்து பேசுகிறத பார்த்துட்டு. இவளுக்கு வந்து பயங்கர அவமானமாக போயிடுச்சு. உடனே வந்து ரொம்ப கடுப்பாக சொல்கிறா, நான்லாம் ஒன்றும் வரல, நீ போ அப்படிங்கிறா. எனக்கு என்ன, பஸ்ஸு ஓடாதுன்னு சொன்னேன், நீ வரலனா போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போகிறான். இவளுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இது மட்டும் இல்லை, வீட்லேயுமே சரி, கஸ்தூரி மாடிப்படியில் ஏறி வந்தானா வேணுங்கனே அவளுக்கு நேராகவே இவன் இறங்கி போவான். பொம்பளை தானே, அவள் நவுந்து போட்டோம் அப்படின்னு அவளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போவான். அவள் வந்து இவன் என்ன திமுறாக நமக்கு நேராக வரான், நம்மளும் நவுந்து போகக்கூடாதுன்னு இவளும் ஸ்ட்ரெயிட்டாக போவாள். ரெண்டு பேரும் இடிக்கிற மாதிரி போனோடனே வேணுங்கனே அவளை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளிட்டு இவன் போவான். இந்த மாதிரி ரொம்ப முரட்டுத்தனமாக தான் நடந்துப்பான் சாரங்கபாணி. ஸோ சாரங்கபாணி வந்து கஸ்தூரியோட வீட்டில் மொட்டை மாடியில் தான் தங்கியிருக்கான். கீழ் வீடு கஸ்தூரி வீடு. கஸ்தூரிக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான், தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான், அண்ணன் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த வீட்டோட வாடகை வருமானத்தை வச்சு தான் வந்து கஸ்தூரியோட ஃபேமிலியே ரன் ஆகிட்ருக்கு. ஸோ சாரங்கபாணி வந்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் சைக்கிளை நிப்பாட்டிட்டு மேலே ஏறி போகிறான். மேலே வந்து மொட்டை மாடியில் ஒரு சைடு வந்து சாரங்கபாணி தங்கியிருக்கான். அவனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க தான் வந்து சுந்தரமூர்த்தியும் சாந்தாவும். சுந்தரமூர்த்தி வந்து ஒரு இபி ஆஃபீஸில் கிளர்க்காக வேலை பார்க்குறாரு. ஆள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப வீக்காக இருப்பார். ஏதோ ஆஃபீஸ் போவார் வருவார், இந்த மாதிரி வந்து எதுலேயுமே வந்து ஒரு துடிப்பு இல்லாமல் வாழ்க்கையே வெறுத்த மாதிரி தான் இருப்பார்னு வச்சுங்களேன். அவரோட ஒய்ஃப் வந்து சாந்தா. இவ வந்து பேருக்கேற்ற மாதிரியே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பா. இப்போ அந்த குட் நைட் படம் வந்ததுல அந்த ஹீரோயின் எப்படி, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சைலண்ட்டு. இவளும் வந்து பார்க்க ரொம்ப ஒல்லியாக சுந்தரமூர்த்திக்கு ஏற்ற ஜோடி மாதிரி ரொம்ப வீக்காக தான் இருப்பாள். கோபமே வராது, என்ன கோபம் வந்தாலும் ஒரு ஸ்மைல் தான், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மைல் தான். இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான். அது போக இப்போ வந்து சாந்தா வந்து 3 மாதம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் இன்னுமே வந்து சாந்தா வீக்காக இருக்கா. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுறா, அண்டா நிறையா தண்ணியை பிடிச்சிட்டா, பிடிச்சிட்டு வந்து அந்த தண்ணியை வந்து அவள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து சாரங்கபாணி வீட்டுக்கு வரான். வந்து இவ கஷ்டப்படுறத பார்த்துட்டு, என்ன சாந்தா இவ்வளோ தண்ணி யார் உன்னை பிடிக்க சொன்னா அப்படின்னு கேட்குறான். அதுக்கும் வந்து அவள் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் தான், சரி சரி தள்ளு எங்கே வைக்கணும்னு சொல்லு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அவள் வீட்டுக்குள்ளே வைக்கிறான். சாரங்கபாணி வந்து சாந்தாவை வந்து இப்போ வாப்போன்னு தான் கூப்பிட்றான். வந்த புதுசில் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் இவனை விட அவள் வந்து சின்ன பொண்ணு தான், சரி அப்படி நல்லா பழகவும் வந்து இப்போ வாப்போன்னு தான் கூப்பிட்றான். ஸோ சில நேரங்களில் வந்து ஹோட்டல் இல்லாதப்பெல்லாம் சாப்பாடு வந்து சாந்தா வீட்டில் தான், சாரங்கபாணிக்கு எதுவுமே சொல்ல மாட்டா. என்ன உங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ரா அரிசி போட போகிறேன் அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சமைச்சு போடுவா. சுந்தரமூர்த்தியும் வந்து எதுவும் பெருசாக சொல்ல மாட்டார். ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாரங்கபாணி வந்து மொட்டை மாடியில் உட்காந்து சிகரெட் ஊதிக்கிட்டு இருக்கான். மணி வந்து 9:00 மேலே இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கஸ்தூரி வந்து வீட்டுக்குள்ளே வரா. உடனே இவன் நினைக்கிறான், என்ன இது, எப்போ காலேஜ் விட்டுது, எங்கே சுற்றிட்டு எப்போ வராப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அவள் காது படுற மாதிரியே வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா ஊரை சுற்றிட்டு எவ்வளோ லேட்டாக வருது பாரு அப்படிங்கிறான். அவள் உடனே வந்து நேராக இவனை பார்த்தே பதில் சொல்கிறான், நான் எப்போ வேணால் வருவேன், அதை கேட்க நீ யார் அப்படிங்கிறா. உடனே வந்து அந்த அவனுக்கு வந்து பயங்கர கடுப்பாயிடுச்சு இவன் எழுத்து பேசவும். திருப்பியும் வந்து என்ன சொன்னால் திருப்பி சொல்லு அப்படிங்கவும், காலில் என்ன இருக்குது பார்த்து இல்லை கயட்டினா தெரியும் அப்படின்னு கஸ்தூரி சொல்லவும் இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு எதுவும் பேசாமல் இருந்துடுறான். கஸ்தூரி வந்து உள்ளே போயிடுறான். இது வந்து சாரங்கபாணிக்கு வந்து தாங்கிக்கவே முடியல. இவ வந்து எழுத்தெழுத்து பேசுவாள் கஸ்தூரி, ஆனால் இந்த மாதிரி செருப்பை கழட்டுவேன் அப்படிலாம் சொன்னதே இல்லை, இப்படி சொல்லவும் அவனால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. இதே போட்டு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, அவனுக்கு வந்து பயங்கர கடுப்பாக இருக்குது. ஒரு நாள் வந்து சாந்தா வந்து கஷ்டப்பட்டு வந்து துணி துவைச்சிட்ருக்கா கொழாடியில். அன்றைக்கி வந்து சாரங்கபாணிக்கு லீவு தான். ஸோ அவன் நார்மலாக இப்படி வெளில வந்து பார்க்குறான். இவ வந்து அப்போதைக்கு 1-2 மாதம் ஆயிருக்கு, ரொம்ப முடியாமல் துணி துவைச்சிட்ருக்கா. இவனுக்கும் தெரியும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. உடனே இவனே போயிட்டு என்ன சமையல்லாம் ஆச்சா அப்படின்னு கேட்குறான். உள்ளே வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு, அதுக்குள்ளே வந்து துணியை கும்மி போட்டுருவோம்னு இங்கே வந்தேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி சரி இங்கே கொடு நான் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட துணியை வாங்குகிறான். இல்லை இல்லை வேணாம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. இல்லை இல்லை நீ போய் அடுப்படி வேலையை பாரு நான் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறான். அப்போதைக்கு வந்து இவளோட பாவடையெல்லாம் எடுத்து அவள் தனியாக வைக்கிறான், இவன் துவைக்க வேணாம் அப்படின்னு. அவன் வந்து அந்த ட்ரெஸ் இங்கே தனியாக வைக்கிற, அதையும் கொடு நானே துவைச்சி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக வாங்கி அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து துணியெல்லாம் துவைச்சி கொடுக்குறான் நம்ம சாரங்கபாணி. அன்றைக்கி நைட்டு சாரங்கபாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கான். வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தடி கீழே பார்த்திங்கன்னா கஸ்தூரியும் அவளோட ஃப்ரெண்டு ஒரு பாய் ஃப்ரெண்டு தான், அவன் கூட நின்று பேசிகிட்டு இருக்கா. இதை வந்து நம்ம ஆள் பார்த்துட்றான். சைக்கிள் எடுத்துகிட்டு அவள் கிட்ட போகிறான். அதுக்குள்ளே வந்து அந்த பையன் போயிடுறான். கஸ்தூரி மட்டும் தனியாக இருக்கா. இவனை பார்த்த உடனே அவள் ஒரு மாதிரி அலட்சியமாக இவனை பார்த்துட்டு நடந்து போகிறான். இவன் உடனே கூப்பிட்றான், ஏய் நில்லு அப்படிங்கிறான். திரும்பி பார்த்துட்டு பதில் எதுவும் சொல்லாமல் மறுபடியும் போகிறான். மறுபடியும் வந்து ஒரு மாதிரி அதட்டுற மாதிரி, ஏய் நில்லுங்கிறன்ன அப்படிங்கிறான். உடனே திரும்பி பார்த்து என்ன அப்படிங்கிறா. என்ன நான் கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்க அப்படிங்கவும் அலட்சியமாக முறைக்கிறா. யார் அவன் அப்படின்னு இவன் கேட்குறதுக்கும் அதுக்கும் வந்து அவள் பதிலே சொல்லாமல் முறைக்கிறா. உடனே வந்து இந்நேரத்தில் அவன் கூட என்ன பேச்சு, யார் அவன்னு கேட்குறன்ல அப்படிங்கவும், அதை கேட்க நீ யார் அப்படின்னு இவன் கேட்கவும், பல்ல உடைப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே வந்து இந்தமாரி ரோட்டில் நின்று பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு அவள் கஸ்தூரி படலாம் நடந்து வீட்டுக்கு போயிட்டான். இவனுக்கு வந்து ஏற்கனவே அவள் வந்து செருப்பை கயிட்டுவேன்னு சொன்னதுக்கே இவன் வந்து பயங்கர கோபமாக இருக்கான். இப்போ மறுபடியும் இவனை இப்படி எதிர்த்து பேசவும் அவனால் தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் ரோடுங்கிறதுனால இவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டான். இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் இவன் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து மொட்டை மாடியில் சாயங்காலம் தனியாக நின்றுட்டுருக்கான். அப்போதைக்கு சாந்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து இவனை பார்த்து சினிமாவுக்கு போகிறேன் வரீங்களா அப்படின்னு இவனை பார்த்து கேட்குறான். இவனே வந்து மனசு சரியில்லாமல் இருக்கான். நேற்று நைட்டு அவள் பேசினதை நினச்சி பயங்கரமாக சிகரெட் ஊதிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் எதுக்கு சொல்லுவானேன்னு, இல்லை இல்லை நான் வரல நீ போ, அவர் வர்றார்ல அப்படின்னு இவன் கேட்குறான். அவள் சொல்கிறா, இல்லை அவர் வரல நானும் பையனும் தான் போகிறோம், அதான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு இவன் சொல்கிறா. இவன் உடனே பார்க்குறான், அப்போ வந்து சாந்தாவுக்கு வந்து ஒரு 6 மாதம் இருக்குன்னு வச்சிங்களேன், வயிறு பெருசாக தான் இருக்குது. இந்த நிலமையில் எப்படி நீ தனியாக போவ, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் ஒரு சைக்கிள் ரிக்ஷா கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்து சாந்தாவை அதில் பத்திரமாக ஏற்றி உட்கார வச்சுட்டு சொல்கிறான், நீ வந்து படம் முடிஞ்சு திருப்பி வந்துடாத, அங்கேயே வெயிட் பண்ணு, நான் சைக்கிள் எடுத்துக்கின்னு வரேன், ஏன்னா வந்து லேட் ஆகிடும், நீ தனியாகலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி, பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லி அவளை வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் வச்சு சினிமா தேட்டருக்கு அமுச்சு விட்டுட்டு மறுபடியும் மேலே போய் உட்காந்து சிகரெட் ஊதிக்கிட்டுருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம கஸ்தூரி வந்து மேலே ஏறி வரா. கஸ்தூரி வந்து அப்பப்போ வந்து சாந்தாவோட உட்காந்து அக்கா அக்கான்னு பேசிகிட்ருப்பா. ஸோ அதேமாதிரி பேசுகிறதுக்காக மேலே ஏறி வரா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே, அவள் படி ஏறி வர்றது தெரிஞ்சு டக்குன்னு வந்து நம்ம ஆள் வந்து இருட்டில் மறைஞ்சிடுறான். இவன் என்ன பண்ணுறா, கஸ்தூரி நேராக வந்து சாந்தாவோட வீடை தட்டி பார்த்துட்டு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு இப்படி திரும்பி போகலான்னு பார்க்குறா. உடனே அவளை வந்து படியில் வச்சு வழிமறிச்சிட்றான் நம்ம ஆள் சாரங்க. மறைச்சிட்டு அவள் எங்கே கத்த போகிறாளோன்னு டக்குன்னு வந்து அவள் வாயை வந்து பொத்திடுறான். பொத்திட்டு இன்னொரு கையால் அவளை பிடிச்சி இழுத்து தரதர்னு இவன் ரூமுக்குள்ளே அழைச்சிட்டு போய் அவளை கட்டி பிடிச்சி நெருக்கிறான். இவன் நெருக்கிற நெருக்கல்ல அவளுக்கு வந்து எலும்பெல்லாம் எப்படி உடஞ்சா வலிக்குமோ அந்த மாதிரி பயங்கரமாக வலிக்குது. இருந்தாலும் வந்து அவள் வந்து அப்படியே திமிருக்கிட்டே இருக்கான். இவன் இன்னும் இவனை விட்டு போகிறதுக்கு திமிர இவன் வந்து என்னடா இவ்வளோ பிடி பிடிச்சும் இவன் வந்து அடங்க மாட்டாளேன்னு நல்லா பிடிச்சி இன்னும் நெருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் வலி தாங்க முடியாமல் அப்படியே வந்து டயர்டாகி மயக்கமாயிடுறான். மயக்கம் ஆனோடனே தான் அவள் பெசாமல் ஆனோடனே அவளை அப்படியே விட்டுட்டு இவன் வழக்கம் போல் வெளில வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு 1 மணி நேரம் கழித்து தான் அவளுக்கு வந்து முழிப்பு வருது. முழிப்பு வந்தோடனே தான் தெரியுது இவன் கட்டி பிடிச்சது, பிடிச்சி இவளை பிடிச்சி நெருக்கினது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அவள் எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு ரூமை விட்டு வெளில வந்து இவனை எதுவுமே பார்க்காம அப்படியே இறங்கி கீழே போயிடுறான். இப்போது சாரங்கனுக்கு வந்து தான் தான் பெரிய ஆம்பளை, அவள் வந்து அடங்காமல் தெரிஞ்சிக்கிட்டு இருந்தா, அவளை பிடிச்சி எப்படி அடக்கிட்டோம் பாரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு வெறியை தீர்த்துக்கிட்ட சந்தோஷம். இவன் பார்வையே எப்படி இருக்குன்னா, என்னமோ இவன் ஜெயிச்சிட்டதாகவும் அவள் தோத்துட்ட மாதிரியும் வந்து அவளை அலட்சியமாக பார்க்குறான். இது நடந்த அடுத்த நாள்லேருந்து கஸ்தூரி வந்து சாரங்கனை வந்து நிமிந்தே பார்க்கறதே இல்லை. இவனை பார்த்தாலே வந்து அவாய்ட் பண்ணிவிடுவான். அது வந்து எரிச்சலோ இல்லை வெறுப்போ இல்லை பயமோ என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து இவனை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அவள் இவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம், எப்படி அவள் அடங்கிட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த நாள் வந்து இவன் ரூமில் வந்து சும்மா தான் உட்காந்துருக்கான். ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து அங்கே சாந்தா வந்து சமைச்சிக்கிட்டுருக்கான். சமைச்சிக்கிட்டு இருக்கும் போதே கூப்பிடுறா, ஏங்க என்ன சும்மா தானே இருக்கீங்க, ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்றா. இவன் உடனே என்ன சந்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். வந்தோடனே வந்து இந்தமாரி விறகு மேலே இருக்குது அதை எடுத்து கொடுங்களேன் அப்படிங்கிறா. இவனே பார்க்குறான், அவள் வேர்க்க விறுவிறுக்க அப்படியே 7 மாதம் வயிற்றில் பிள்ளையோடு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா. இவனுக்கே வந்து பாவமாக இருக்குது. தள்ள சொல்லிட்டு இவனே ஸ்டூலை போட்டு ஏறி விறகு எடுத்து கொடுக்குறான். அந்த விறகை கூட அவளால் எடுத்து அந்த அடுப்பில் வச்சு சமைக்க முடியல, வேர்த்து கொட்டுது, முட்டியெல்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கா. உடனே அவன் சொல்கிறான், அதான் ஒரு குழந்தையாச்சு இல்லை, நீயும் உன் புருஷனும் சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா கவர்மெண்ட்லேயே வந்து 3 பேத்துக்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றே ஒன்று தானே இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. என்னமோ போ, நல்ல சத்தான சாப்பாடாக சாப்பிடு, ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரங்கனும் வந்து வெளில போயிடுறான். அப்புறம் திரும்பி வந்து அவள்கிட்டே சொல்கிறான், சரி வீட்டுக்குள்ளேயே தானே அடைஞ்சு கிடக்க, உன் புருஷன் வேற வந்து எப்போ பாரு ஆஃபீஸு வேலை இப்படியே தான் இருக்கார், உனக்கு போரே அடிக்கலையா, நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு வந்து பீச்சுக்கு போவோம், நீ அவர்கிட்ட சொல்லிடு, அவர் வர்றதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். சாந்தாவும் உடனே சரி சரி நம்ம நாளைக்கு போகலாம் அப்படிங்கிறா. அடுத்த நாள் வந்து ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு, என்ன சாந்தா போகலாமா அப்படிங்கிறான். போகலான்னு சொல்லிட்டு சாந்தா அவளோட சின்ன பையன் அப்புறம் வந்து சாரங்கபாணி, மூணு பேரும் படியில் இறங்கி வராங்க. இவன் போய் ரிக்ஷா கூப்பிட்டு வரன்னு போகிறான். இவன் ரிக்ஷா வளைச்சிட்டு வந்தோடனே பார்த்தா கஸ்தூரியும் வந்து பக்கத்தில் நிற்கிறான். உடனே வந்து இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கஸ்தூரிக்கும் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நடுவில் சாந்தா நின்று திருதிருன்னு முழிச்சிட்ருக்கான். சாரங்கபாணி உடனே வந்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து சாந்தா ஒன்றுமே புரியாமல் ஏன் நீ வரலையா அப்படிங்கவும், இல்லை இல்லை நான் வரல நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கவும், இந்த பக்கம் வந்து கஸ்தூரி வந்து இல்லை இல்லை நான் வரல நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கன்னு அவ விட்டு கொடுக்குறான். இதே மாதிரி கான்வர்சேஷன் மாறி மாறி போய் கடைசியாக வந்து சாந்தாவும் கஸ்தூரியும் தான் பீச்சுக்கு போயிட்டு வராங்க. வந்தோடனே சாந்தா வந்து சாரங்கனை பார்த்து கேட்குறா, என்ன நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை, அதனால தான் நாங்களே பாருங்கள் சீக்கிரமாக பீச்சை விட்டு வந்துட்டோம் அப்படிங்கவும், ஒன்றும் இல்லை கஸ்தூரி எதாவது சொன்னாளா அப்படின்னு வந்து இவன் கேட்குறான். என்ன சொன்னா, ஒன்றும் சொல்லையே அப்படிங்கிறா. ஏன் என்ன சொல்லணும் அப்படின்னு இவன் கேட்கவும், இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் கஸ்தூரி எதாவது சொன்னாலான்னு, நம்ம இன்னொரு நாள் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை ஸ்கிப் பண்ணிடறான். இதுக்கு அடுத்த நாள் சாரங்கன் கரெக்டாக ஷிஃப்ட்டு முடிஞ்சு வர்றான். வரும்போது பார்த்தா இவளுக்கு வந்து பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சாந்தாக்கு. அந்த சின்ன பையன் மட்டும்தான் இருக்கான், இவன் ஹஸ்பண்ட் வந்து வழக்கம் போல் ஆஃபீஸ் போயிடுறான். ஸோ வந்து இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பயங்கரமாக பெயின் எடுத்து கத்துறா. இவன் போயிட்டு என்ன பண்ணுது சாந்தா என்ன அப்படிங்கவும், தெரியல உடம்பு ரொம்ப வலிக்குது எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கவும், சரி சரி இரு நான் போய் டாக்ஸி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கவும், இல்லை இல்லை எங்கேயும் போகாதீங்க பக்கத்துலேயே இருங்கன்னு இவன் சொல்கிறா. இல்லை இரு நான் டாக்ஸி கூப்பிட்டு வரேன் உன் பையனை இங்கே விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனை வச்சுட்டு இவன் போய் டாக்ஸி கூப்பிட்டு வரான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சுந்தரமூர்த்தி வந்துடுறாரு. விஷயத்தை சொல்லி சுந்தரமூர்த்தியும் அவளையும் வந்து டாக்ஸியில் அமுச்சு விட்டு நீங்கள் போயிட்டு வாங்க நான் பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கான். அப்புறம் எல்லோரும் போயிட்டு வந்துடுறாங்க. வரும்போது பார்த்தா சாந்தா முகம் வந்து தெளிவாக இருக்குது, நார்மலாக இருக்கா, இறங்கி நடந்து வர்றா. உடனே இவன் பதறி அடிச்சுட்டு போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை இல்லை நார்மலான பெயின் தான் பிரசவ வலி இல்லை ஒன்றும் பயப்பட வேணாம் டாக்டர் சொல்லியிருக்காரு, ஏதோ மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நார்மலாக கேஷுவலாக அவன் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாள். அப்படி சொல்லவும் தான் வந்து சாரங்கபாணிக்கே வந்து டென்ஷன் குறையுது. இவன் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனதுலேருந்து வர்ற வரைக்கும் பயங்கர டென்ஷனாக இருக்கான். அவளை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு அந்த மருந்து சீட்டை கொடு நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வாங்க போயிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் சாந்தாக்கு வந்து சுகப்பிரசவத்தில் ஒரு அழகான பொன் குழந்தை பிறக்குது. சாரங்கபாணி தான் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறான். ஏன்னா வந்து சாந்தாக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. ஸோ பிரசவம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லை. சுந்தரமூர்த்தி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருந்தான், அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ மோஸ்ட்லி சாரங்கபாணி வந்து கொஞ்ச நாள் லீவ் போட்டு அவள் கூட இருந்து சமையல் வேலை, வீட்டு வேலை, குழந்தைய குளிப்பாட்டுறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே சாரங்கபாணி தான் பண்ணுறான். சாந்தாவோட ஹஸ்பண்ட் சுந்தரமூர்த்தி வந்து ஆஃபீஸ் போகிறது வர்றதோடு சரி, சாரங்கபாணி தான் பக்கத்தில் இருந்து ரொம்பவே அக்கறையாக வந்து சாந்தாவை பார்த்துக்கிட்டான். இப்படியே வந்து ஒரு ஆறு மாதம் போகுது. சாந்தா வந்து முன்னாடியெலாம் வந்து ரொம்ப வீக்காக இருந்தால ஒல்லியா, ஆனால் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கா, ரொம்பவே அழகாகவும் இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த பூசுனாப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாகவும் இல்லை குண்டாகவும் இல்லை ரொம்பவே அழகாக இருக்கா. ஒரு நாள் வந்து நல்ல தலையெல்லாம் வாரி பின்னி புது புடவைலாம் கட்டி தலையில் பூவெல்லாம் வச்சு கண்ணாடியில் வந்து மேக்கப் பண்ணிகிட்ருக்கா சாந்தா. இது அப்படியே வந்து அசையாமல் அப்படியே உக்காந்து மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம சாரங்கபாணி. அவனுக்குமே இதான் தோணுது, முன்னாடியை விட சாந்தா வந்து இப்போ ரொம்ப அழகாக இருக்காளேன்னு அப்படியே ரொம்ப மெய் மறந்து அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே மேக்கப் பண்ணிகிட்டே திரும்பி வந்து கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு சாந்தா கேட்குறான். இவன் வந்து கோயிலுக்கா அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, ஏன் அவர் என்ன ஆனார் அப்படின்னு கேட்கவும், அவருக்கு ஆஃபீஸில் வேலையா, அவர் வரல சும்மா என் கூட வாங்கலை அப்படின்னு கேட்குறா இவன். இவன் உடனே இல்லை இல்லை நான் வரல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கை குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு சின்ன பையனை பிடிச்சிக்கிட்டு அவள் வந்து கீழே இறங்கி போகிறா. கீழே கஸ்தூரி நிற்கிறா. கஸ்தூரியோட கோயிலுக்கு போயிட்டு திரும்பி சாந்தா வரா. வரும்போது நெத்தியில் வந்து அழகாக விபூதியிட்டு நடுவில் வந்து ஒரு குங்குமம் வச்சு பார்க்கவே ரொம்ப கலையாக இன்னும் அழகாக இருக்கா சாந்தா. ஒரு 8 மணி இருக்கும், வந்து விபூதி இட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து விபூதி இட்டு விட்றா. நீங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போலையா அப்படின்னு சாரங்கபாணியை கேட்குறா. சாரங்கபாணி வந்து ஆமாம் இதோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சாந்தா முன்னாடியை விட நீ வந்து இப்போ ரொம்பவே அழகாயிட்ட அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவ கொஞ்சம் எப்போதும் போல் லைட்டாக சிரிச்சிட்டு ஆமாம்மா ரொம்ப அழகு தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இவன் வந்து எழுந்திரிச்சு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போகிறான். ஹோட்டலுக்கு போகிறான், ஆனால் இவனுக்கு வந்து சாப்பிடவே மனசு இல்லை. மனசு வந்து என்னென்னமோ தோணுது, அவனுக்கு வந்து சாப்பிடவே பிடிக்கல, ஆளே வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றான். சாந்தா வந்து அப்போ தான் வந்து குழந்தைங்கள்லாம் படுக்க வச்சிட்ருக்கா. பெரிய பையன் தூங்கிட்டான், அந்த சின்ன கை குழந்தைய வந்து தூளியில் போட்டு ஆட்டிகிட்ருக்கா. இவன் கேட்குறான், இன்னுமா அவர் வரலை அப்படிங்கவும், இல்லை இல்லை ஆஃபீஸில் ஆடிட்டிங் இருக்கான், ஸோ அதனால் அவர் வரமாட்டார், காலில் தான் வருவார் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். சாந்தா வந்து பாயை போட்டு படுத்திருக்கா. படுத்துக்கிட்டே கேட்குறா, என்ன தூக்கம் வரலையா அப்படிங்கவும், தூங்கணும் தூங்கணும் அப்படிங்கிறான். நாளைக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு தானே, போய் சீக்கிரம் தூங்குங்க அப்படிங்கிறா சாந்தா. இவன் எதுவுமே பதில் சொல்லாமல் சிகரெட்டை கீழே போட்டு அணைச்சிட்டு உள்ளே வந்து சாந்தா பக்கத்தில் உட்காறான். ரொம்ப வெளிச்சமும் இல்லாமல் ரொம்ப இருட்டும் இல்லாமல் நிலாவோட வெளிச்சத்தில் சாந்தாவோட முகம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அவளை அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டே சாரங்கபாணி கூப்பிட்றான், சாந்தா அப்படிங்கிறான். அவள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பட்டில் கேஷுவலாக வந்து படுத்திருக்கா. அவளோட கையை இப்படி எடுத்து இவன் கையில் வச்சு இப்படி அழுத்துறான். அழுத்துறோன்னே வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டு சொல்கிறா, என்ன இப்படி அழுத்துறீங்க அப்படிங்கிறா. அவன் உடனே வந்து, ஆமாம் எலி எலி மாதிரி இருக்க நீ, எலி குஞ்சு உடம்பு தான் நீ அப்படிங்கிறா. ஆமாம்மா இந்த உடம்பு போதாதா அவருக்கு, எல்லாம் அவருக்கு வந்து இந்த உடம்பு போதும் அப்படின்னு வந்து சாந்தா சொல்கிறா. இதுக்கப்புறம் வந்து சாரங்கபாணி எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். சாந்தா வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து ஒரு பொம்மை மாதிரி படுத்திருக்கா. சின்ன சின்ன கை, சின்ன சின்ன கால், அவளோட சின்ன மூக்குத்தி எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கா. எல்லாத்தையுமே வந்து சாரங்கபாணி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு என்ன பண்ணுறான், அவள் தோளில் கையை வச்சு ஒரு கோழி குஞ்சை தூக்குற மாதிரி அவளை தூக்கி அவளை வந்து கட்டி அணைக்கிறான். அவள் வந்து என்ன இதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படிங்கிறா. இவன் வந்து அதை கேட்குறதா இல்லை, இவன் வந்து ரொம்ப இறுக்கமாக அவளை வந்து அணைக்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கு வந்து வலி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறா, பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிக்கிறா. அழ ஆரம்பித்தோடனே தான் இவனுக்கு வந்து டக்குன்னு சுயநினைவு வந்து கையை அப்படி எடுக்கிறான். எடுத்தாலும் அவள் வந்து அழுகையை நிறுத்துகிற மாதிரி இல்லை, அழுதுகிட்டே இருக்கா. உடனே இவனுக்கே வந்து ஒரு மாதிரி என்னமோ மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவ இப்படி அழுகுறாளேன்னு டக்குன்னு ஒரு பத்தடி அவளை விட்டு தள்ளி போயிடுறான். போயிட்டு சாந்தா அப்படிங்கிறான், அவள் இதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை, அழுதுகிட்டே இருக்கா, பயங்கரமாக அழுகுறா, நிறுத்தவே மாட்டான். சரின்னு ஒரு 5 மினிட்ஸ் விடுறான். விட்டு மறுபடியும் வந்து கோபமாக அதட்டுறான், சாந்தா அப்படிங்கிறான். அப்பயும் வந்து அவள் அழுவையை நிப்பாட்டுறவே மாட்டா. அந்த சின்ன பசங்கள்லாம் ஒரு மாதிரி ஏங்கி ஏங்கி அழுவும்ல, அதே மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. இவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆகிடுது. டக்குன்னு வெளில போயிடுறான். வெளில போயிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு யோசித்து பார்க்குறான். இவனுக்கு வந்து சாந்தா கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்துக்கு மேலே தெரியும். ரொம்ப அக்கறையாக அவளை பார்த்துக்கிட்டான். ஒரு தடவை கூட அவளை இதேமாரி அழுது அவன் பார்த்ததே இல்லை. இப்போ இவன் இந்த மாதிரி தொடர்ந்து அழவும் அவனுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஏன்டா நம்ம இப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவனுக்கு வருத்தமாக இருக்குது. இவ அழுகையை நிப்பாட்டவே மாட்டாளேன்னு அப்புறம் போய் சொல்கிறான், சாந்தா இனிமேல் நான் இதுமாரிலாம் பண்ண மாட்டேன், நீ அழாத அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு போய் என் வீட்டில் வந்து பாயை போட்டு படுத்துடுறான். படுத்தோடனே இவனுக்கு தூக்கமே வரல. இவனுக்கு என்னென்னமோ மனசுக்குள்ளே ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கஸ்தூரியை இதே மொட்டை மாடியில் வச்சு இவன் இப்படி கட்டி பிடிச்சான்னா முரட்டுத்தனமா. அவள் எவ்வளோ தான் திமிர இவன் வந்து அவளை விடவே இல்லை. அவள் வந்து ஒரு கட்டத்தில் மயக்கமாய் கீழே விழுந்தது, இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளே ஓடுது. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ நாள் வந்து ஜாலியாக இருந்த கஸ்தூரி வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சோகமாயிட்டா. யாருக்கிட்டேயும் சிரித்து பெருசாக பேசுறதில்ல. இவனையே வந்து பார்த்தா வந்து சே அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போயிடுறா. இவனை மூஞ்ச நிமிந்து கூட பார்க்கறதில்ல. இவனை ஒரு மனுஷனாகவே அவள் வந்து மதிக்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து அவனுக்கு இப்போ தான் வந்து ரீகால் ஆகுது. இதெல்லாம் நினச்சி நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்புறம் இப்போது சாந்தா அழுவுறது, இதெல்லாமே அவன் மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ தூங்கினானே தெரில. கண்ணை மூடி தூங்கிடுறான். காலையில் இப்படி முழித்து பார்க்குறான், சாந்தா வந்து பக்கத்தில் இருக்கா. சாந்தா கேட்குறா, என் மேலே கோவமா அப்படின்னு கேட்குறா. இவன் உடனே ஏன் அப்படிங்கிறான். இல்லை நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்க அப்படின்னு அவள் திருப்பி சொல்கிறா. இல்லை சாந்தா அப்படிலாம் இல்லை அப்படிங்கவும், அப்புறம் ஏன் வந்து நைட்டு அங்கேருந்து இங்கே வந்து படுத்ததுலேருந்து நீங்கள் எதுவுமே பேசலை அப்படிங்கவும், இல்லை சும்மா படுத்துட்டு இருந்தேன் அப்படியே தூங்கிட்டேன் அதனால தான் எதுவும் பேசலை அப்படிங்கிறான். மறுபடியும் வந்து கோவம் இல்லையே அப்படிங்கிறா. இல்லை சாந்தா, நானே வந்து நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு நினச்சி நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதில் உன் மேலே எனக்கு என்ன கோவம் அப்படிங்கிறான். உடனே வந்து அவள் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறா. இவன் உடனே வந்து எதெல்லாம் அப்படிங்கிறான். எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தா வந்து எந்திச்சு போயிடுறான். அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து சாரங்கன் ரொம்ப டல்லாகவே தான் இருக்கான், வேலையும் ஒன்றும் பெருசாக ஓடலை. சரின்னு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போதே வந்து பார்க்குறான், கஸ்தூரி வீட்டு வாசலில் வந்து ஒரு டாக்ஸி நிற்கிது. சரின்னு சைக்கிளை வச்சுட்டு மேலே ஏறி வரான். சாந்தா வீட்டில் வந்து கை குழந்தைய வந்து குளிப்பாட்டி பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கா. இவன் பட்டில் இவன் வந்து இவனோட போர்ஷனுக்கு போய் சட்டையை கழட்டி போட்டுட்டு லுங்கி மாற்றிட்டு உட்காந்துருக்கான். சாந்தாட்ட எதுவுமே பேசலை. அவள் அங்கேருந்து வந்து என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்கீங்களே காலிலேருந்தே அப்படிங்கிறா. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். இல்லை இல்லை உங்கள் முகமே தெரியுது ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லை சாந்தா அப்படிங்கிறான். என் மேலே கோவம் இன்னும் போலையா உங்களுக்கு அப்படிங்கிறா. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு. அப்போனா ஏந்திரிச்சு போய் முகம் கழுவுங்க போங்க அப்படிங்கவும், சரி சொன்னால் கேட்க மாட்டே நீ அப்படின்னு ஏந்திச்சு போகும்போதே அப்போ தான் கேட்குறான், என்ன கீழே டாக்ஸி நிற்கிது அப்படிங்கவும், கஸ்தூரியை வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கவும், இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது டக்குன்னு. அப்படியா, எப்போ கல்யாணமா அப்படிங்கவும், இப்போ தானே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் பரிசம் போடணும், அப்புறம் நாள் நிச்சயம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படிங்கவும், சரி சரி அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு இவனுக்கு தூக்கமே வரலை. மாடியில் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். சாந்தாவோட போர்ஷனை பார்க்குறான். சாந்தா வந்து ஒரு குழந்தை மாதிரி தூங்கிகிட்ருக்கா. இவனுக்கு வந்து தூக்கமும் வரலை, ஒரு மாதிரியாக இருக்குது. சரி செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகலான்னு நினைக்கிறான். சரின்னு கீழே இறங்கி போகிறான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும். அந்த டயத்தில் நம்ம கஸ்தூரி வந்து அவளோட வீட்டு வாசல் திண்ணையில் வந்து பேசாமல் உட்காந்துருக்கா. இவன் இறங்கி போகிறான், பார்க்குறான், என்ன இந்த இருட்டில் இந்த நேரத்தில் திண்ணையில் வந்து யாரு கூடயும் பேசாமல் தூணில் சாஞ்சிட்டு இப்படி உட்காந்துருக்காளே கஸ்தூரி அப்படின்னு இவனுக்கு வந்து தோணுது. ஆனால் இப்போ அவகிட்ட போய் பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். பேசணும்னு இவனுக்கு தோணுது, ஆனால் பேசுனா அவள் எப்படி எடுத்துப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தயக்கத்தோடையே இவன் நின்றுக்கிட்டு இருக்கான். கஸ்தூரி வந்து தூணில் சாஞ்சு சோகமாக உட்காந்துருக்கா. இதோட இந்த கதை வந்து முடியுது. மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் இதே மாதிரி வேறு ஒரு ஸ்டோரி பற்றி பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட். பை.